தலைகளை தாழ்த்தினோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்னொரு மகிழ்ச்சியான நாளை எங்கள் வாழ்வில் தந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். எங்கள் உணர்வுகளில் ஆண்டவரே உடைய மெல்லிய சத்தம் ஆண்டவரே கிரியை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்து உம்முடைய வார்த்தையின் ஆழமான உண்மைகளை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்வில் அப்பியாசப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில நம்முடைய சிந்தனைக்காக நாம் வாசிக்க கேட்ட முதலாம் வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த முதலாம் வேத பகுதி மிக ஒரு முக்கியமான வேத பகுதி. நாம் எல்லாம் பல முறை இதை நாம் படித்திருக்க முடியும். இந்த வேத பகுதியில இருந்து நாம் கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை இந்த நாளினுடைய சிந்தனைக்கான தலைப்பு உபசரிப்புக்கான ஒரு அழைப்பை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். God has called us to do hospitality. பிரியமானவர்களே, உபசரிப்பு என்பது விருந்தினருக்கும் விருந்து தருபவர்களுக்கும் இடையில உள்ள உறவுதான் உபசரிப்பு. விருந்தினரை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவது, அவர்களை மகிழ்விப்பது, அல்லது அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பது, இதைதான் உபசரிப்பு என்று சொல்லுகிறோம். நம்ம கேட்கலாம், நாங்கள் தான் பாரம்பரியமாக உபசரிக்கிறவர்கள் என்பதை யாரும் உங்களுக்கு தெரியாதா? நம்ம பலரை உபசரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றோடு கலந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறதை நாம் அறிய முடியும். பிரியமானவர்களே, நான் ஏன் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும்? நம்ம இந்த கேள்வியை நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும். நான் ஏன் உபசரிக்க வேண்டும்? நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், எனக்குரியதை நான் சாப்பிடுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் எனக்குரியது, நான் ஏன் அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்? பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் முதல் முதலாக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அதில் அநேக கனி மரங்களை எல்லாம் ஆண்டவர் நட்டினார். அவைகளை எல்லாம் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கின்றார். அந்த உபசரிப்பினுடைய முதல் நிலை ஏதேன் தோட்டத்தில் உருவானதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் படைத்த மனிதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லவில்லை? முதலாவது நீ போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நீ சாப்பிடு என்று சொல்லவில்லை. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாக
தேவன் அவனுக்கு என்ன செய்தார், ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, ஏதேன் தோட்டம் அவனுக்கு ஒரு உபசரிப்பினுடைய இடமாக அல்லது தேவன் அருளுகின்ற உன்னதமான கிருபைகளை பெறுகிறதற்காக தேவன் வைத்திருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் உபசரிப்பு என்பதை நம்முடைய கலாச்சாரத்திலே பார்க்கும் பொழுது அந்நியரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய சாயலில் பார்ப்பார்கள். நம்முடைய இந்து புராண கதைகளை எல்லாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் தேவர்கள் எல்லாம் மனிதர்களை தேடி வரும் பொழுது ஒரு பிச்சைக்காரரை போல அல்லது ஒரு ஏழை உருவெடுத்து வருவார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது அது மிகப்பெரிய தானம் அல்லது அவர்களை உபசரிப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது உபசரிப்பு என்பது எதிலிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால், என்னிடம் இருப்பதை மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுவதில் அது ஆரம்பமாகிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல் என்கிற பதங்கள் எல்லாம் மூல பாஷையிலிருந்து வருகிற காரியம் என்ன, என்னிடம் இருப்பதை நான் இன்னொருவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குகிறது. வேதத்தில் நாம் பார்க்கின்ற காட்சி என்ன, பெத்லகேம் என்கிற வார்த்தையின் அர்த்தமே அப்பத்தின் வீடு. இந்த பட்டணத்திற்கு வருகிற எல்லாருக்கும் என்ன உண்டு, அப்பம் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் அதில் பிறந்ததன் மூலமாக நாம் அதிலே காணுகின்ற காட்சி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் உபசரிப்பினுடைய அல்லது மற்றவர்களுக்கு தன்னை கொடுப்பதனுடைய முன்மாதிரியாக அல்லது அவரே மற்றவர்களுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் என்னுடைய உபசரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது அல்லது நான் மற்றவர்களுக்கு எனக்குரியதை எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவர் வாழ்ந்த பொழுது தனக்குரியதை அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். பல நேரங்களிலே அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது அவருடைய உபசரிப்பு மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. இயேசுவினுடைய உபசரிப்பை நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர் பல மக்களை சந்திக்கிறவராக, உதவி செய்கிறவராக, மற்றவர்கள் வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை சூழலை உருவாக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்திய தேசத்தில் நம் அநேக மிஷனரிகள் எல்லாம் வந்து அவர்கள் முதல் முதலில் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், மக்களை உபசரித்தனர். அந்த உபசரிப்பினுடைய தொடர்ச்சியாக அவர்கள் இயேசுவை அறிவித்தனர். ஒரு அருமையான சம்பவம் ஒன்றை நான் கேள்விப்பட்டேன். இந்தியாவில் அன்னை தெரசா வந்தபொழுது அன்னை தெரசா என்ன செய்தார்கள், ஒரு கூட்ட மக்களை தனக்காக சேர்த்தார்கள். எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா, சமுதாயத்தால் கைவிடப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், யாருமே ஏற்றுக்கொள்ள விரும்பாத மக்களை எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்த்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அன்னை தெரசா கல்கட்டாவில் அந்த நாட்களில் அவர்கள் இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அவர்கள் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து அவர்களுடைய இடத்துல சேர்த்து வைத்து அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பது, மருத்துவ வசதி செய்வது, அவர்களை பாதுகாக்கிற பணி செய்தார்கள். அந்த காலத்தில் கல்கட்டாவில் மிகப்பெரிய கோவில், காளி கோவில் ஒன்று உண்டு. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய கடவுளை வணங்குவார்கள். அன்னை தெரசா ஆரம்பித்த இந்த ஆதரவற்ற மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடம் அந்த காளி கோயிலுக்கு நேர் எதிர்ப்புறமாக இருந்ததாம். உடனடியாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த அன்னை தெரசாவை உடனடியாக இந்த பட்டணத்தை விட்டு அகற்றி விடுங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் வணங்குகின்ற கோவிலுக்கு எதிரில் இந்த அம்மா உட்கார்ந்து கொண்டு இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் இங்கே வைத்து பாதுகாக்கிறார்கள், இது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார்களாம். அதை கேட்ட போலீஸ் கமிஷனர் என்ன செய்தார், சரி, அன்னை தெரசாவை நான் அனுப்பிவிடுகிறேன், முதல்ல அவங்க என்னதான் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அவருடைய அந்த இடத்திற்கு சென்றார்களாம். அங்கே போய் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலான ஆதரவற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த அன்னை தெரசா ஒவ்வொருவருடைய பாதங்களை கழுவி அவருடைய சரீரத்தில் உள்ள அடுக்கை எல்லாம் அகற்றிவிட்டு அவளுக்கு மருந்து இடுவதும் அவளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கின்ற பணியை மிக வேகமாய் செய்து கொண்டிருந்தார்களாம். கொஞ்ச நேரம் அதை பார்த்த அந்த போலீஸ் கமிஷனர் நேர வெளியே வந்தாரு. வெளியே வந்து ஒரு கூட்ட மக்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அன்னை தெரசாவை இங்கிருந்து அகற்றி விடலாம் என்று சொல்லி உடனே அந்த கமிஷனர் சொன்னாராம், நான் இப்பொழுதே அந்த அம்மாவை இந்த பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறேன். உங்களில் யாராவது ஒரு சிலர் வாருங்கள், ஆதரவற்று கிடக்கிற அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூப்பிட்டாராம். பெரும் கூட்ட மக்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் கூட வரவில்லையாம். அப்ப அந்த கமிஷனர் சொன்னாராம், அந்த அம்மாவை அனுப்பி விடுவது மிக சுலபம், ஆனால் அங்கே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த 300 பேரை யார் உபசரிப்பது, அல்லது அவர்களை நான் எங்கே அனுப்பிவிட என்று கேட்டாராம். சுற்றி இருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்களாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே சமுதாயத்திலே ஆதரவற்று கைவிடப்பட்டு நலிவடைந்த நிலையில் இருக்கிற மக்களை எல்லாம் பல நேரங்களில் உபசரிப்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒருவர் உபசரிக்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் பிரியமானவர்களே, அந்த உபசரிக்கின்ற பணி நம்முடைய கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேத வசனத்தின் வழியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளில நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஒருவேளை அந்த 18வது அதிகாரம் 17வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில இருந்து ஆரம்பிக்கின்ற ஒரு அதிகாரம். ஏனென்று சொன்னால் அங்கே 18வது அதிகாரத்தினுடைய முதல் வார்த்தை வீதமாய் ஆரம்பிக்கிறது, பின்பு கர்த்தர் என்று ஆரம்பிக்கிறது. எதற்கு பின்பு என்று சொன்னால் அதற்கு முந்தின அதிகாரம் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கிறது. அங்கே ஆபிரகாமும் அவருடைய வீட்டிலே அடிமையின் வழியாக பிறந்த இஸ்மவேலும் அங்கே விருத்த சேதனம் செய்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்வு முடிந்தவுடன் ஒரு மதிய நேரம் ஆபிரகாம் வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நாளிலே ஆபிரகாமினுடைய வீட்டிற்கு 3 பேர் வருகிறார்கள். இந்த 3 பேர் அங்கே அவர்களை சந்திக்கிறார். இந்த சூழ்நிலை தான் அதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த 3 பேரையும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரத்தையும் நல்ல அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து ஆபிரகாம் அவர்களை உபசரிக்கிறான். அவர்கள் அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அவனை ஆசீர்வதித்து செல்லுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் இருந்து இந்த மாலை நேரத்தில் நாம் கற்றுக்கொள்கிற சில முக்கியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த உபசரிப்புக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் மற்றவர்களை உபசரிக்கிறேனா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 1 பேதுரு 4 அதிகாரம் 9வது வசனம், ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 Peter 4:9 says, we have to show hospitality to each other. ஒருவரை ஒருவர் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே நம்முடைய உபசரிப்பு நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் இடையிலே உருவாக வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்கிறது, நாம் அந்நியரையும் உபசரிக்க வேண்டுமாம். அவர் எனக்கு தெரியாதவர், எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லை என்றாலும் நான் அந்நியரையும் உபசரிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களும் தேவனுக்கு உரியவர்களே என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுடைய ஊழியர்களை உபசரிப்பதும் அவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, லேவியராகம் 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ அடிமையை கூட நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார், உபசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அந்நிய அவர்கள் அடிமையாக ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், உபசரணை அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது வேதத்தின்படி என்மேல் விழுந்த கடமை. ஆனால் நான் எப்படி அதை செய்ய போகிறேன்? அதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி, என்னுடைய உபசரிப்பு எவ்வளவு இருக்கிறது, நான் எப்படிப்பட்ட உபசரிப்பு செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் ஆதியாகமம் 18:1 வாசியுங்கள். முதல் காரியம் பிரியமானவர்களே, உபசரிப்புக்கான ஆயத்தம் நமக்கு தேவை. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்காக சில ஆயத்தங்களை எல்லாம் செய்வோம். ஒரு வேலைக்கு போகணுன்னா அதற்குரிய ஆயத்தம் நம்மிடத்தில் இருக்கும். ஒரு நண்பரை சந்திக்க போகணும்னா அதற்குரிய ஆயத்தம் இருக்கும். ஒரு விசேஷ வீட்டுக்கு போகணும்னா நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கும். இந்த ஆதியாகமம் 18:1 பாருங்கள். ஆபிரகாம் அங்கே அவனுடைய அவனை சந்திக்க வருகிற விருந்தினர்களை சந்திப்பதற்கு அவன் ஆயத்தமாய் இருந்தான் என்பதை தான் இந்த முதல் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான், உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிர்பட்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 பேர் யார்? இது ஒருவேளை இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம சிந்திக்க கூடும். இந்த 3 பேர் வேத ஆராய்ச்சியின் படி பார்க்கும் பொழுது 2 தூதர்களும் தேவாதி தேவனும் 3 பேராக அங்கே வருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், 19:1 வாசியுங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். அப்போ 18:33 வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்திற்கு போய்விட்டான். இப்ப பாருங்க, 3 பேர் மம்ரேயின் சமபூமியில் இருக்கிற ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். 1 தேவாதி தேவன், 2 அவருடைய தூதர்கள். இந்த 3 பேரும் ஆபிரகாமுடைய வீட்டிலே சாப்பிடுகிறார்கள். அதன் பிறகு ஆபிரகாமோடே தேவன் பேசுகிறார், தேவன் போய்விடுகிறார். அந்த 2 தூதர்களும் அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேராய் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கின்ற காட்சி என்ன? பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலர் என்ன செய்வார்கள், நீண்ட தூர பிரயாணிகள் யாராவது வனாந்திரத்தில் நடந்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை சந்திப்பதற்கு அல்லது அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்து மக்கள் என்ன செய்வார்கள், வீட்டிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். யாராவது வரமாட்டார்களா என்று சொல்லி. ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய கலாச்சாரத்திலே அவைகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலைக்கிலே நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட நிலை இருந்ததினால அங்கே ஆபிரகாம் உட்கார்ந்திருக்கான். நல்ல உஷ்ண வேளை, கூடார வாசலில் அவன் உட்கார்ந்திருக்கான். மதிய நேரம் நம்மளாம் சாப்பிட்ட உடனே என்ன செய்வோம், ஒரு சின்ன நித்திரை போடுவோம் ஒரு கொஞ்ச நேரம். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த மதியான நேரம் அந்த கூடாரத்தின் வாசல்ல வந்து, அந்த டென்ட் தான் அந்த காலத்தில் அவருடைய வீடு, இந்த வாசலில் உட்கார்ந்து கொண்டு யாராவது வருவார்களா, யாராவது உதவி தேடி வருவார்களா என்பதை அவன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். பிரியமானவர்களே, 2 காரியம் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். எப்படிப்பட்ட ஆயத்தம் என்று சொன்னால், 1 பாருங்க, அந்த 17:24 23-25 வசனங்களிலே பார்க்கிறோம், அங்கே விருத்த சேதனம் செய்தவனாய் இருந்தான். தன் சரீரத்தில் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருந்தான். உபசரிப்பு என்பது ஏதோ நான் என்னுடைய கரத்தில் இருப்பதை தூக்கி வீசுவது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் ஏழை எளியவங்களுக்கெல்லாம் அப்படி அள்ளி வீசிட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தங்கள் பணத்தை அள்ளி வீசிவிட்டு நாங்கள் தான் பெரிய காரியம் செய்தோம் என்று சொல்லுவார்கள். இல்லை, ஆபிரகாம் அங்கே உபசரிப்பதற்கு முன்னதாய் அவனுடைய உபசரிப்பினுடைய ஆயத்தம் எப்படி என்று சொன்னால், தன்னை தேவனோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறான். அந்த காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, விருத்த சேதனத்தின் மூலமாக தன்னை அவன் தேவனோடு இணைத்துக் கொள்கிறான். அதை தான் 17:17 கடைசி வரிகள் நமக்கு அழகாக சொல்கிறது. 99 வயதிலே ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்து கொள்கிறான். அப்பொழுது அவருடைய மகனுக்கு 13 வயதாக இருக்கிறது இஸ்மவேலுக்கு. ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின வண்ணமாக அவனுடைய மனைவியோ இன்னமும் பிள்ளை இல்லாதவளாக இருக்கின்றாள். பிரியமானவர்களே, இந்த விருத்த சேதனம் எதை காண்பிக்கிறது? நான் தேவனுக்கு உரியவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கும் எனக்கும் இடையில ஒரு உடன்படிக்கையை நான் உண்டாக்கி இருக்கிறேன் என்பதை அவன் முதலாவது என்ன செய்கிறான், அங்கே தனக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஒரு காலத்துல தேவனுக்கு தூரமாய் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்கு நெருக்கமாய் மாறினோம். வாசியுங்கள் எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. பிரியமானவர்களே, நாம் இன்று இனி தூரமான ஒரு ஜனக்கூட்டம் அல்ல, தேவனோடு கூட நெருக்கமான ஒரு கூட்டம், தேவனோடு கூட நாம் நம்மை இணைத்திருக்கிறோம். அதை தான் பவுல் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இன்னொரு வாட்டி விருத்த சேதனம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 12:12 நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருமே அவருடைய பிள்ளைகளாகின்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒருவேளை உபசரிப்பு என்பது, ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது ஏதோ என்னிடத்தில் இருப்பதை அள்ளி கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கு முன்னதாய் நான் என் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை சீர்திருத்தி பார்ப்பதுதான் உண்மையான உபசரணையின் ஆரம்பம், அல்லது உண்மையான உபசரிப்புக்குரிய ஆரம்பமாய் இருக்கிறது. இதை ஆபிரகாம் மிக தெளிவாக செய்கிறான். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த 18:1 பகலின் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்தார். எப்பொழுது பாத யாத்திரிகள் அல்லது எப்பொழுது தேவை உள்ளவர்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்த்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் உண்டு, ஆனால் அவருடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கிறது, உலகத்தை பார்க்க மறந்து விடுகிறது. தனக்கு அருகில, தனக்கு நெருக்கமான சூழலில் நிற்கிற மனிதன் படுகின்ற கடினமான வாழ்க்கை சூழலை பார்க்க தவறிவிடுகிறார்கள். ஆனா ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய கண்கள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. எதை தேடுகிறான் தெரியுமா பிரியமானவர்களே? தன்னை தேவனோடு இணைத்ததினால் தேவன் தரிசனம் ஆவாரா? தேவன் இன்னைக்கு சந்திக்க முடியுமா? தேவனை இன்னைக்கு ஒருவேளை நல்ல ஒரு பாட்டு பாடணும். அந்த முதல் பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சாங். ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்க வேண்டுமா? இயேசு கிருஷ்ணன் மேல என்ன சொல்லியிருக்காரு நமக்கு, அவர் எல்லாம் அவர் ஒரு நண்பராக, ஒரு அருமையான பாடல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவரோடு ஒரு நண்பனாகவே இருப்பதை நம்ம இந்த 18 முழுவதும் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய கண்கள் யாரோ ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பல நேரங்களிலே நம்முடைய பார்வை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதன்படி தன்னுடைய பார்வை வேகமா இருக்கும். ஆபிரகாமுடைய பார்வை பாருங்க, தேவையுள்ளவர்கள் யாராவது வருவார்களா, அதிலும் ஏதாவது தேவ தரிசனம் கிடைக்குமா என்கிறதை நோக்கி அவன் பார்க்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இங்கதான் ஆயத்தம். தேவனோடு கூட நான் ஒரு நாள் இணைக்கப்பட்டேன், அதோடு கூட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விடவில்லை, அனுதினமும் என்னுடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பதனுடைய உறவு நிலை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்க, சங்கீதக்காரன் மிக அழகா சொல்ற 121 சங்கீதத்துல, என் கண்கள் எதை பார்க்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, அதிகாலை நேரத்தில் சிலருடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும். அதிகாலையில் தேடிகளை கண்டடைவான். நீதிமொழிகள் 8:17 மார்க்கு 1:35 இயேசு கிறிஸ்துவானவர் அதிகாலை நேரத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே தேவை உள்ள மக்களை, ஆண்டவரை சந்திக்கின்ற சூழ்நிலையை நாம் யாரை பார்க்க விரும்புகின்றோம்? ஆபிரகாமுடைய கண்கள் பாருங்க, யாராவது வரமாட்டார்களா? அவர்களுக்கு நான் இன்றைக்கு உதவி செய்ய முடியாத நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஒன்று, சரீர பிரகாரமாய் அவன் தேவனோடு உடன்படிக்கையை விருத்த சேதனத்தின் மூலமாய் புதுப்பித்திருக்கிறான். இப்பொழுது அந்த மத்தியான நேரத்தில் வீட்டின் வாசலில் உட்கார்ந்து கொண்டு அவன் கண்கள் திறந்தவனாய் அவன் யாரோ யாராவது வரமாட்டாளா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கின்ற உன்னதமான கிருபைகளை பெறுவதற்கு, மற்றவர்களை உபசரிப்பதற்கு நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். தேவனோடு கூட உறவு வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும். மற்ற தேவையுள்ள ஜனங்களையும் நாம் பார்க்க மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அழகாக சொல்லுவார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுவார்கள். நம் ஊர்ல பழமொழிலாம் உண்டு. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் ஏழை எளிய மக்களை மறந்து விடுகிறோம். அன்னை தெரசா மிக அழகாய் சொல்கிறார்கள், ஒரு ஆதரவற்ற கைவிடப்பட்ட மனிதனுடைய முகத்திலே நான் இயேசுவை காண்கிறேன் என்று சொன்னார்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய முகத்தில் இயேசுவை நாம் காண வேண்டும். அவளை பார்ப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எனக்குள் அந்த ஆயத்தம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் என் வீட்டு வழியாக வருவதையும் அவர்கள் என்னோடு நடப்பதையும் என்னை விட்டு கடந்து போவதையும் என்னால் உணர முடியாது. ஆதியாகமத்தில் இந்த நம்ம காண்கிற முதல் காட்சி என்ன? உபசரிப்புக்கான ஆயத்தத்தை ஆபிரகாம் பெற்றிருந்தான். ஒன்று தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தான், இன்னொன்று தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கண்கள் திறந்திருந்தது. இரண்டாவது காரியம், இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். இரண்டாவது காரியம், உபசரிப்பிற்கு நமக்கு தேவை என்னவென்று சொன்னால், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு தேவை. See, if you want to do hospitality, we must have a heart to accept people. இந்த இடத்துல என்ன நாம் காண்கிறோம்? அங்கே ஆபிரகாம் பார்த்து கொண்டிருக்கிறான், மூணு பேரை பார்த்துட்டான். இன்னைக்கு சில நேரங்களில் மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? யாராவது ஒருவர் புதிய ஆளை பார்த்தவுடன் மறைந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு சில பேர் நம்ம ஊர் வழக்கப்படி பார்க்க போனால், யாராவது புதுசாக வந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, டக்குன்னு அவங்கள ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் உடனே என்ன செய்வார்கள், ஒதுங்கி விடுவார்கள். ஆபிரகாம் பார்க்கிறான், மூன்று பேர் வருகிறார்கள். மூன்று புருஷர் என்று வேதம் சொல்கிறது. அந்த காலத்தில் சில நேரங்களில் தேவன் மனித ரூபத்தில் வருவார் என்று சொல்லுவார்கள். தேவ தூதர்கள் மனிதனை போல வருவார்கள். யாரும் அதை சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது, அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. மூன்று பேர் வந்தவுடன் இவன் என்ன செய்கிறான் பாருங்கள், இவன் ஒரு நல்ல செல்வந்தன், நல்ல வசதி வாய்ப்பு உடையவன், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் என்ன செய்தானாம், அவர்களை எதிர்கொண்டு ஓடி அவன் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தான், நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்ற காரியம், நீர் வந்து எங்கள் மத்தியில் என்ன செய்வேன், தங்க வேண்டும் என்று கூட அவன் சொல்றான். அங்கே 4வது வசனத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது. இந்த உலகத்தில் இன்று பலர் கைவிடப்படுவதும் அநேகர் ஒதுக்கப்படுவதையும் நாம் அன்றாட வாழ்க்கை சூழலில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் உபசரிக்க தவறி விடுகிற பட்சத்தில் மற்றவர்கள் கைவிடப்படுகிறார்கள், அல்லது மற்றவர்கள் எல்லாராலும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் மிக அழகாக சொல்லுகிற காட்சி என்ன? நல்ல சமாரியன் ஒருவன் குத்துயிராய் கிடக்கிறான், அதை கண்ட எல்லாம் வழி விலகி போகிறார்கள். ஆனால் சமாரியன் என்ன செய்கிறான், அவனை விட்டு போக விரும்பவில்லை, மாறாக அவனை அங்கே இருந்து எப்படியாவது நான் காப்பாற்றி விடுவேன் என்று சொல்லி அவனை தன்னோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை கிறிஸ்துவினுடைய தன்மை என்பதை மறந்து விடாதீர்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்துவர் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு உயிரோடு இருந்த காலத்துல 38 வியாதியஸ்தரை தேடி போகிறார், அவனை ஏற்றுக்கொள்கிறார், பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை ஏற்றுக்கொள்கிறார், சரீர பலவீனப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தன்னால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவர்களுக்கு செய்கிறார். அவர்களை உபசரிப்பிலே அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், மனதார ஏற்றுக்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல நேரங்களில் பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் நான் நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில எத்தனை பேரை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதை நாமே சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் பல நேரங்களில் நம்முடைய மனதில் அநேகரை நாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான சம்பவம் ஒன்று சொல்லுவார்கள். ஒரு கிராமத்தில் ஒரு ஃபக்கீர் ஒருவன் இருந்தானாம். அவனுடைய வீடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனும் அவன் மனைவி தூங்குவதற்குரிய இடம் மட்டும்தான் அவனுடைய வீட்டில் இடம் இருந்தது. கரெக்டாக 2 பேர் வீட்டுக்குள்ளே படுத்துவங்க முடியும், அவ்வளோதான் அவனுடைய வீடு. அவனும் அவன் மனைவியும் ஒரு மாலை நேரம் ஒரு 7-8 வீட்டிலே படுத்திருந்தார்கள். கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. உடனே மனைவியிடத்தில் சொன்னானாம், கதவை திற, யாரோ ஒருவர் தட்டுகிற சத்தம் கேட்கிறது, வெளியே புயல் மழை பெய்து கொண்டிருக்கிறது, யாராவது இந்த இரவு நேரத்தில் இந்த வீட்டு வாசல் வழியாய் போகிறவர்கள் கொஞ்ச நேரம் இளைப்பார நினைத்தால் உள்ளே வரலாமே என்று சொன்னான். மனைவி சொன்னார்கள், உள்ள இடமே இல்லையே, எப்படி நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும், நீ கதவை தர பார்க்கலாம் என்று சொன்னான். அதே போல மனைவி கதவை திறந்தால் ஒரு மனிதன் வெளியே மழையில் நனைந்தவனை நின்று கொண்டிருந்தான். உடனே அந்த மனிதன் சொன்னானா, உள்ளே வா, இப்போது 3 இங்கு படுத்து நித்திரை செய்ய முடியாது, நம்ம 3 உட்கார்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் 3 உட்காருவதற்கு இடம் உண்டு என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டார்கள். 1 கடந்து சென்றது. அதன் பிறகு திரும்பவும் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. உள்ளே வந்த நபரிடத்திலே அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னா, யாரோ கதவு தட்டுகிறார்கள், கதவை தர. அவன் சொன்னா, சார் உள்ள உட்கார்றதுக்கு நம்ம 3 தான் இடம் இருக்கு, வேறு யாரும் வந்தா என்ன செய்ய முடியும், ஒருவேளை இந்த மழை தூரல் போயிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாராவது வெளியே இருக்கலாம், யார் தான் இருக்கிறா பார்க்கலாம், தர என்று சொன்னான். திறந்து பார்த்தா இன்னும் 2 நின்று கொண்டிருந்தார்கள். உடனே அவன் சொன்னான், அவர்களையும் உள்ளே வர சொல், நம்ம 3 உட்கார்ந்த இடத்துல என்ன செய்யலாம், 5 உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொன்னான். 5 உள்ளே உட்கார்ந்து கொண்டார்கள். இன்னும் 1 கடந்து போனது. வீட்டு வாசல் சுரண்டுகிற ஒரு சத்தம் கேட்டது. உடனே கடைசியா உள்ள வந்த 2 அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னான், யாரோ வீட்டை சுரண்டுவதை போல சத்தம் கேட்கிறேன், கதவை தர. வீட்டுக்குள்ள இடமே இல்லையே, நம்ம எப்படி நிற்க முடியும், கதவை தர பார்க்கலாம். கதவை திறந்தா வெளியே ஒரு கழுதை நின்று கொண்டிருந்தது மழையில நனைஞ்சு. உடனே இந்த வீட்டு உரிமையாளர் சொன்னா, இனி நம்ம உட்கார வேண்டாம், நம்ம நின்று கொள்ளலாம், அந்த கழுதையும் நம்மோடு கூட என்ன செய், சேர்த்துக்கொள் என்று சொன்னானாம். அப்ப கேட்டானா, என்ன சார் சொல்றீங்க, இன்னைக்கு அநேகர் செல்வந்தர் வீட்டு வாசலில இந்த கழுதைக்கு இந்த வீட்டில் கிடைக்கிற மதிப்பு மரியாதை கூட அநேகருக்கு என்ன இல்ல, கிடைக்காது. ஆனால் இந்த ஏழையின் வீட்டில் இந்த கழுதைக்கு கூட என்ன இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் உபசரிப்பு என்கிற வார்த்தையை நம்ம சாதாரண நினைக்கலாம், ஆனால் உபசரிப்பு என்பது நம் மனதார ஒருவரை ஏற்றுக்கொள்வது, மனதார என் மனதில் அவர்களுக்கு இடம் கொடுப்பது, என்னிடம் இருக்கிற இடம் கொஞ்சம் என்றாலும் அவர்களுக்கு அதில் ஒரு இடத்தை நான் உருவாக்குவதுதான் உபசரணை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற காட்சி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்நியரை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், நாம் மற்றவர்களை உபசரிப்பதில் நாம் முன்னுரிமை காட்டுகிறோமா? ஒரு முறை ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் சென்று கொண்டிருந்தானாம். அபிதமாய் சென்று கொண்டிருந்த மனிதன் சடுதியாக ஒரு வீட்டின் வாசலை போய் தட்டினானாம். அந்த வீட்டின் வாசலை தட்டினவுடன் அந்த வீட்டுக்கு உள்ளே இருந்தவர் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டான், உள்ளே வா என்று சொல்லி. உள்ளே வந்தவுடன் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தான். சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனிடத்தில் கேட்டான், எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று சொன்னான். உடனே அந்த மனிதன் சொன்னானாம், நான் வந்து அக்கினியை ஆராதிக்கின்ற ஒரு மனிதன் என்று சொன்னானாம். சொன்னவுடன் வீட்டுக்குள்ள இருந்த கிறிஸ்தவன் என்ன சொன்னா தெரியுமா, உடனே நீ எழுந்து வெளியே போய் என்று சொல்லி வெளியே அனுப்பி விட்டானாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தாராம். ஆண்டவர் கேட்டாரா, என்னப்பா நீ உன்கிட்ட வந்தவனை வெளியே தள்ளினாயே, ஏன் என்று கேட்டார். ஆண்டவரே பின்ன என்ன, அவன் உண்மை ஆராதிக்கிற மனிதன் அல்ல, அவன் அக்கினியை வணங்குகிறேன் என்று சொன்னான், அவனை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சொன்னாரா, நான் 100 வருடமாய் இப்படி அக்கினியை ஆராதிக்கிற கோடிக்கணக்கான மக்களை நான் ஏற்றுக்கொண்டேனே, ஒரே ஒரு இரவு நீ உன் வீட்டில் அவனை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனதில்லையா என்று கேட்டாராம். அப்போதான் அவன் நினைத்தானா, என் ஆண்டவரே அவனை ஏற்றுக்கொண்டதினால் நான் ஒருவேளை ஏற்றுக்கொள்ள மறந்து விட்டேனே என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு தேவையாயிருக்கிறது. இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் காண்கிற காட்சி என்ன, ஆபிரகாம் பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றான் என்று சொன்னால் அவனுடைய உபசரிப்பு எப்படிப்பட்டதா இருந்தது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அவன் உடையவனாய் காணப்பட்டான். அதை பாருங்க, அவன் 3 பேரை கண்டவுடன் ஓடி போய் வாருங்கள் என் வீட்டில் தங்குங்கள் என்று சொல்லி அவர்களை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரிந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எம்மாவூர் சீடர்கள் அங்கே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது வருந்தி அழைக்கிறார்கள், எங்களோடு கூட வந்து எங்கள் வீட்டில் தங்கியிரும் என்று சொல்லி. அங்கே அப்ப பிற்கப்படுகிறது, அவங்களுடைய உள்ளம் கொடுந்து விட்டு எரிவதை அவர்கள் உணர்ந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா, இந்த சமுதாயத்துல மற்றவரை உபசரிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்குரிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? நிறைவாக இந்த உபசரிப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 18:4-5 வாசியுங்கள். போதும் பிரியமானவர்களே, இங்கே 3வது காரியம் என்ன, ஆபிரகாம் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டான். உபசரிப்பு என்பது நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வது, எங்கேயோ ஒரு இடத்துல போய் அள்ளி கொண்டு வந்து கொடுப்பது அல்ல, என்னிடம் இருப்பதை நான் பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான உபசரிப்பு. ட்ரூ ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வாட் ஐ ஹாவ் டு ஷேர் வித் அதர்ஸ். என்னிடம் இல்லாத ஒன்றை என்னால் என்ன செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. என்கிட்ட இல்லாத ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் உபசரிப்பு அல்ல, என்னிடம் இருப்பதை. ஆபிரகாம் என்ன செய்யறான் பாருங்க, ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறான், அவன் வீட்டில் இருக்கு. மனைவி இடத்துல போய் அப்பம் சுடும்படி அங்கே மாவு இருக்கிறது, மாவை எடுத்து கொடுக்கிறான். அங்கே மாட்டு மந்தைக்குள்ளாக போய் ஒரு நல்ல இளங்கன்றை எடுத்து வேலைக்கான இடத்துல கொடுத்து சமைக்க சொல்லுகிறான். தன்னிடம் இருப்பதை கொண்டு வந்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பகிர்வு என்பது குறைந்து கொண்டே போகிறது. நாம் நம்மிடம் இருப்பதை நமக்கு என்று மாத்திரமே நினைக்கிறோம். ஆனால் நம்மிடம் இருப்பது எல்லாம் தேவனுடைய கிருபையால் நாம் பெற்றிருக்கிறோம். அது நமக்கு மட்டும் உரியது அல்ல, மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே இந்த பகிர்வு குறைவதினாலே உயர்ந்தவன் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவன் தாழ்த்தப்பட்டும் இருக்கிற சமுதாய சூழ்நிலைகள் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை நான் படித்துக் கொண்டிருந்தேன். சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், ஒருமுறை அவர் இமாலய பர்வதத்தின் வழியாக ஊழியம் செய்துவிட்டு நடந்து வந்தாராம். அவரிதமாய் நடந்து வரும் பொழுது ஒரு மனிதன் அந்த ஸ்னோ நடுவில் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறதை கண்டாராம். உடனே அவர் நினைச்சாராம், என்கிட்ட 2 கோட் இருக்கு, தன்னிடம் இருந்த ஜாக்கெட் எடுத்த அந்த போர்த்தி கொள்கிற அந்த இதை எடுத்தார், அந்த மனிதனிடத்தில் ஒன்றை கொடுத்தார். நினைச்சாரா, நான் எப்படியும் வீட்டுக்குள் வேகமாய் ஓடி போய் என்னிடம் இருக்கிற இன்னொன்றை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அதை கொடுத்து விட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனாராம். நடந்து போன பிறகு அவர் திரும்பி பார்த்தாராம், திரும்பி பார்த்தா யாருமே இல்லையாம். அப்ப அவர் சொல்லுகிறார், தேவன் என்னை சந்திக்க வந்திருப்பதை நான் ஒருவேளை உணராமல் இருந்திருந்தேன், ஆனால் என்னை சந்தித்தது தேவன் என்று சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம் உதவி செய்வதற்கு, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதற்கு எல்லாம் இருந்தும் நாம் பகிர்ந்து கொடுக்க தவறி விடுகிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை கூட சாது சுந்தர் சிங் தங்கள் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார். ஒருமுறை சாது சுந்தர் சிங்கும் ஒரு புத்த மத மோங்க் ஒருவரும் இமாலய பர்வதத்தினுடைய ஒரு காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்களாம். அவிதமாய் வரும்பொழுது ஒரு மனிதன் அங்கே முணங்குகிற சத்தம் கேட்டதாம். உடனே சாது சுந்தர் சிங் சொன்னாராம் அந்த புத்த மத மங்கிட்ட, யாரோ ஒருவர் இங்கே உதவி வேண்டி இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த புத்த மங்க் சொன்னாராம், அது அவனுடைய தலைவிதி, அவன் இந்த இடத்துல தான் விழுந்து சாக வேண்டும் என்று சொன்னால் அவன் சாகத்தான் வேண்டும், நான் எப்படி அவனுக்கு உதவி செய்ய முடியும்? உடனே அந்த அந்த மங்க் வேகமாய் ஓடிவிட்டாராம். சாது சுந்தர் சிங் என்ன செய்தாராம், அந்த மனிதன் கீழே மெயின் ரோட்டை விட்டு கொஞ்சம் கீழே ஒரு இடத்துல அவன் விழுந்து அந்த குளிர் நடுவில் அவன் நடுங்கி கொண்டிருந்தானாம். சாது சுந்தர் சிங் என்ன செய்தாராம், தன்னிடம் இருந்த போர்வையை கலற்றி போட்டு அந்த போர்வையில் அந்த மனிதனை வைத்து அழகாக சுற்றி தன் தோளின் மீது வைத்து கொண்டு அவனை சுமந்து கொண்டே நடந்து வந்தாராம். ஏறக்குறைய ஒரு 2 மைல் தூரம் நடந்து வந்த பிறகு பக்கத்திலே ஊர் ஒன்று தெரிந்ததாம். ஊர் தெரிந்து விட்டது என்று சொல்லி இளைப்பாறும்படி ஒரு நிமிடம் அங்கே நின்று திரும்பி பார்த்தாராம். கீழே ஒரு மனிதன் செத்து கிடந்தானாம். என்ன இவன் செத்து கிடக்கிறானே என்று பார்த்தால், இவரை விட்டு வேகமாய் ஓடி வந்த அந்த மங்க் குளிர் தாங்காமல் அவன் மரித்து கிடந்தானாம். இவர் தன்னுடைய போர்வையை அந்த மனிதனை அந்த போர்வையிலே சுற்றி தூக்கி கொண்டு வந்ததினாலே கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது உடம்பு வேர்க்கும் தெரியுமா, அந்த வேர்வை வந்ததினால் அந்த குளிரை எதிர்கொண்டு அவர் அன்று உயிரோடு தப்பித்தேன் என்று சொல்லி எழுதுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே உபசரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையே நாம் தியாகமாக செய்வது கூட உபசரிப்பில் பல நேரங்களில் நம்மை காப்பாற்றுகிறது. ஒவ்வொரு உபசரிப்புக்கு பின்னால் நம் மற்றவர்களுக்கு செய்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி, அது நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களையும் அது பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் விட்டு சென்றிருக்கிற சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நான் இந்த பூமிக்கு எப்படி இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். இதை மாத்திரம்தான் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய தாளந்துகள், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தகுதிகள், நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைகளை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? நாம் வாழும் சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் பல நேரங்களில் கைவிடப்படுகிறார்கள். காரணம் என்ன? பகிர்ந்து கொடுக்கின்ற மக்கள் இன்று குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபசரிப்பு என்பதை ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தன்னிடம் இருப்பதை அவன் பகிர்ந்து கொடுக்கிறான். நம் வேதத்தில் ஆதி திருச்சபை பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கை 4:35 ஆதி திருச்சபை தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து அனுபவித்தார்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆதியாகமம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:25 தேவைக்கு ஏற்ப எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். 1 பேதுரு 4:10 எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உபசரிப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவன் நம்முடைய உபசரிப்பை பார்க்கிறார். ஆபிரகாமை சந்திக்க வந்த தேவன் ஆபிரகாமை பார்க்கிறார், அவனுடைய ஆயத்தத்தை பார்க்கிறார், அவனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பார்க்கிறார், அவன் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதை பார்க்கிறார். அப்பதான் ஆண்டுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆபிரகாம் பார்த்து கேட்கிறார், உன் மனைவி எங்கே? ஆபிரகாம் சொல்ல, மனைவி இங்கே இல்லை. ஆண்டவர் சொல்ல, அடுத்த உற்ப காலத்தில் நான் வருவேன், அப்போ உன் மனைவி எப்படி இருப்பா? அவள் ஒரு குழந்தையோடு இருப்பாள். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் வாழ்க்கையில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்கு கொடுத்து விட்டு செல்கிறார். உபசரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மனிதனிடத்திலிருந்து அல்ல, மனிதனுடைய வழிகளில் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறது. ஆதியாகமம் 18:18 நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ரகசியத்தையே சொல்றார். சோதோம் குமாரவை அழிக்கப் போகிற ரகசியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல வாதாடுறார், ஆண்டவரே அந்த பட்டணத்தை நீர் அழிக்க கூடாது. 50 பேர், 40 பேர், 30 பேர், 10 பேர் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்துல நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். அந்த பட்டணத்தில் இருந்த லோத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வருகிற வரையில தேவன் ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் நம்முடைய உபசரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய உபசரிப்பை தேவன் கவனிக்கிறார். நான் உபசரிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேனா? என்னிடம் இருப்பதை நான் பகிர்ந்து கொடுக்கிறேனா? அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நீண்ட நாட்களாக குறைவே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, அந்த குறைவு மாறுகிறது. தேவன் நம்மோடு கூட பேசுகின்றார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த கிருபைகளின் ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாளில நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் எப்படிப்பட்ட உபசரிப்பை நாம் இவ்வளவு காலம் செய்தோம் என்பதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களை உபசரிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.